செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார முத்தமிழ் சங்க நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதற்கு விளக்கம் என்னென்ன, மருத்துவன் நோயாளியின் தன்மையையும் நோயின் அளவையும் மருத்துவம் செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் மருத்துவ நூல் நெறியை கொண்டு நன்கு எண்ணி பார்த்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் கடைசி குறள், உற்றான் தீர்ப்பான் மருந்து உழை சொல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி, நோய் தீர்க்கும் மருத்துவன், மருந்து, நோயாளிக்கு அருகில் இருந்து உதவி புரிபவன் என நான்கு வகைப்பாடுகளை உடையதே மருத்துவ முறையாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். 1979 வெளிவந்த பூந்தல் என்ற படத்திலிருந்தான் இந்த பாடலை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர்கள் பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள், பாடியவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். இதுக்கு இளையராஜாவின் இசை. பொதுவா தாம்பத்தியம் பத்தின பாடல்கள்னு ஒரு வருஷப்படுத்தணும்னா முதல் 10 பாடல்கள்ல கண்டிப்பா இந்த பாடல் வரும். இந்த பாடல் வந்து ஒலிபரப்பாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் 80களில் இலங்கை வானொலியில. இந்த பாட்டை நம்ம எப்ப கேட்டாலுமே காதுல நுழைஞ்சு இதயம் வரைக்கும் போய் உடம்புல புது ரத்தம் பாஞ்சது போன்ற உணர்வு எல்லாருக்கும் உண்டாகும். பொதுவா மனைவியை பிரிந்து வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யறவங்க இந்த பாடலை கேட்கும் போது தன்னை எரியாம கண்ணுல தண்ணீர் வழிகிறத நிறைய பேர் சொல்ல அத அனுபவிச்சும் இருக்காங்க. ஆரம்பத்துல வரக்கூடிய ஃப்ளூட்டோட சேர்ந்த ஹம்மிங்க அவ்வளவு அற்புதமாய் இந்த பாடலை அந்த மூடுக்குள்ளர கொண்டு போகும். பஞ்சு அருணாசலத்தின் வரிகள், காதலின் ஜாடையெல்லாம் கண்ணழகிலே, ஒரு உச்சமான அற்புதமான காதலை பத்தி சொல்லும் போதே கண்ணல் கண் வழியா தான் அந்த காதலை வந்து பெரும்பாலும் காதலர்கள் கடத்துறாங்க அப்படின்றதா அவ்வளவு அற்புதமா இதுல எழுதியிருப்பாரு. அன்னக்கிளி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்த இந்த படம், அதே ஜோடி அற்புதமான பாடலோடு பூந்தளிர் படத்திலிருந்து வா பொன்மையிலே. கேட்டுத செய்யலாமா?
நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. கையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது.
ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம். நம்ம இன்னைக்கு கையில ஒரு சின்ன டிவைஸ வச்சுக்கிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும். ஆனால் ஒரு காலத்துல புகைப்படம்ன்றது மிகப்பெரிய வரலாறு. புகைப்படங்களின் சிறப்பையும் புகைப்படக்காரர்களின் திறமையும் கொண்டாடும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 நாளன்று உலக புகைப்பட நாள்னு உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில் லூயிஸ் டாகுவேரே என்பவர் டாகுரியோடைப் எனப்படும் புகைப்படத்தின் செயல்பாட்டு முறையை வடிவமைத்தார். 1839 ஆண்டு ஜனவரி 9 பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த முறைக்கு ஒப்புதல் அளித்தது. ஆகஸ்ட் 19 நாளில் பிரான்ஸ் நாட்டு அரசு டாகுரியோடைப் செயல்பாடுகளை ஃப்ரீ டு த வேர்ல்ட் என உலகம் முழுதும் அறிவித்தது. அதனை எடுத்துரைக்கும் வகையில் ஆகஸ்ட் 19 நாள் உலக புகைப்பட நாளாக கொண்டாடப்படுகிறது. புகைப்படம்ன்றது ஒரு கலை, அதுக்கு மிகப்பெரிய வலிமை உள்ளது. உலக வரலாற்றை மாற்றும் சக்தி புகைப்படத்திற்கு உண்டு. புகைப்படம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையோடும் ஒன்று இணைந்திருக்கிறது. புகைப்படமானது வரலாற்று நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள், பொதுக்கூட்டம், தலைவர்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் என அனைத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறது. ஒரு தலைமுறையின் சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டும் ஒரு வழிகாட்டியாக புகைப்படம் விளங்குகிறது. தூரிகையை கொண்டு ஒரு படத்தை வரைவதற்கு பதிலாக மிக துல்லியமாக ஒரே நிமிடத்திற்குள் புகைப்படம் எடுத்து பல நகல்களையும் எடுத்துவிடலாம். ஒரு புகைப்படத்திற்குள் பல கதைகள் இருக்கின்றன, பல தகவல்கள் புதைந்து கிடக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. சில 100 பக்கங்கள் எழுதி விளக்க வேண்டியதை ஒரு புகைப்படம் எளிமையாக விளக்கிவிடும். அறிவியல் வளர்ச்சிக்கு புகைப்படம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்து விடும்ன்ற தவறான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா அந்த மூட நம்பிக்கை இப்ப கிடையாது. முன்பெல்லாம் புகைப்படம் எடுக்க ஒளிப்பட கருவி தேவையாக இருந்தது. இப்போது அலைபேசியிலேயே புகைப்படம் எடுக்கும் வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை பயன்படுத்தி பலரும் தங்களையும் தங்களுக்கு பிடித்த காட்சிகளையும் அவ்வப்போது புகைப்படம் எடுத்து தாங்கள் பார்த்து மகிழ்வதுடன் தன்னுடைய உறவினர், நண்பர்கள் என எல்லோருக்கும் பகிர்ந்து மகிழ்கின்றனர். உலகினுடைய முதல் புகைப்படம்னு எடுத்துக்கிட்டோம்னா 1826 ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜோசப் நைஸ் ஃபோர் நீப்ஸ் என்பவர் எடுத்த முதல் நிலையான நவீன புகைப்படம் குறிப்பிடப்படுகிறது. இந்த புகைப்படம் நாளடைவில் அழிந்தது. அதன் பின்பு 1839 ஆண்டு லூயிஸ் டாகுரே பாரிஸில் உள்ள போல்வால்ட் கோயிலை அருகே உள்ள தெருவை புகைப்படமாக எடுத்தார். தனிநபர் எடுத்த முதல் புகைப்படம் இது. இப்படமே முதல் புகைப்படமாக இருந்து வருகிறது. 20 நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் உலக வரலாற்றையே மாற்றி இருக்கின்றன. உதாரணமாக சீன வீரர்களின் ராணுவ பீரங்கி எதிர்த்து நின்ற டேங்க்மேன், வியட்நாம் போரை நிறுத்த காரணமாக இருந்த சிறுமியின் புகைப்படம், 1994 ஆண்டு சூடானில் நிலவிய உணவு பஞ்சத்தை எடுத்துரைத்த குழந்தையின் புகைப்படம் போன்றவற்றை குறிப்பிடலாம்.
இதுதானோ ஹே ஹே ஓராயிரம் ஹே
நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வே. நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வி இளஞ்சோடி
அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் சென்னை இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது. பெண்களின் சமூக தொழில் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் முதல் மூன்று நகரங்களில் சென்னையும் ஒன்று. புள்ளி விவரங்கள் இப்படி சொல்வதாலேயே பெண்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் சமூகத்து சமநிலை ஏதிவிட்டார்கள் என்ற பொருள் அல்ல. ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய உரிமை மறுக்கப்பட்டு குழந்தை உற்பத்தி செய்யும் சாதனமாக மட்டுமே பெண்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையை ஒப்பிடுகையில் பெண்கள் இன்று அடைந்திருக்கும் உயரம் மகத்தானது. சென்னை நகரம் தற்போது அடைந்திருக்கும் பெருவளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது. பெண்கள் எப்பொழுதும் உழைப்புக்கு அஞ்சியதில்லை. 1639 மதராசப்பட்டினம் உருவான போது பெண் அடிமை நிலையில் பெரிய மாற்றமில்லை. ஆனால் தங்களை வீழ்த்த துடித்துக் கொண்டிருக்கும் சமூக கட்டுப்பாடுகளையும் ஒடுக்குமுறையும் உறுதியோடு எதிர்த்து நின்று போராடி வென்றனர். பெண்களின் பங்களிப்போடுதான் இன்றைய காலகட்டத்தில் மெட்ராஸ் வளர்ச்சி பெற்று சென்னையாக பரிமளித்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெளிநாட்டு மிஷினரிகள் வருகைக்கு பிறகு மேல்தட்டு பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு ஓரளவுக்கு கிடைத்தது. படித்து முடித்த பெண்களின் சிலர் கல்வி பணியில், அரிதாக சிலர் பொதுப்பணியிலும் ஈடுபட்டார்கள். உடலுழைப்புக்கு தங்களை ஒப்புக்கொடுக்க நிர்பந்திக்கப்பட்ட நடுத்தர வர்க்கத்து பெண்களும் அடித்தட்டு பெண்களும் தங்களின் அயராத உழைப்பால் மெட்ராஸின் வளர்ச்சிக்கு வித்திட்டார்கள். பாலின வேதம் கழுத்தை நெறித்த நிலையில் சமூக வழியில் மூச்சு திணறை ஒடி பொதுவெளியில் பெண்கள் வேலையில் ஈடுபட்டார்கள். கட்டுமான தொழில் உள்ளிட்ட முறைசாரா தொழில்களில் ஈடுபட்ட பெண்கள் தொழிற்சாலையில் வரவிற்கு பிறகு அதில் பணியாற்ற தொடங்கினார்கள். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம் 1918 உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் சென்னையில் அந்த மினிமில்ஸ் தொழிற்சாலையில் போராட்டம் ஒன்று வெடித்தது. தொழிலாளர்கள் போராட்டத்தை கலைக்க 1921 நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டில் ஒரு பெண் தொழிலாளி உட்பட 6 பேர் இறந்தார்கள். உரிமைக்காக தொழிலாளர் போராட்டங்களில் மெட்ராஸ் பெண்கள் தீரத்துடன் முன்னேற்றத்தில் உயிர்நீத்த அந்த பெண்ணுடைய தொழிலாளியின் தீரமே ஒரு சான்று. சமூக சீர்திருத்தத்திற்கான பாதை அமைத்ததில் பெண்களின் பங்கே முதன்மையானது. நாடெறிந்த தலைவர்கள் பெயர்களோடு நின்றுவிடும் பலரும் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற ஆயிரக்கணக்கான பெண்களை நினைவு கூறுவதில்லை. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் என விடுதலை போராட்டம் தொடங்கி தேவதாசி ஒழிப்பு முறை, இந்தி எதிர்ப்பு போராட்டம், பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உருவாக்கம் என பலவற்றிலும் அன்றைய மெட்ராஸ் பெண்கள் முன்னிலை வகித்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று சென்னை நகரம் உழைக்கும் பெண்களின் நகரமாக உருவெடுத்திருக்கிறது. பெண்களின் பொதுவழி செயல்பாடுகள் தொழில்முறையை பங்களிக்கும் அரசின் கொள்கை முடிவுகளும் நேரடி தொடர்புகளும் உண்டு. பெண்களுக்கான நலத்திட்டங்கள், கல்வி திட்டங்கள், நிதியுதவி திட்டங்கள், மாணவியருக்கான பஸ் பாஸ், சைக்கிள், மடிக்கணினி போன்றவை பெண்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்திருக்கிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து வேலைக்கு நிமித்தமாக சென்னைக்கு வரும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்தபடியே இருப்பதற்கும் சென்னையின் பன்முகத்தன்மையும் பாதுகாப்பான சூழலுமே காரணம். சென்னையின் காய்கறி சந்தையிலும் மீன் மார்க்கெட்டிலும் பூக்கடையிலும் நள்ளிரவை தாண்டியும் பணியில் இருக்கும் பெண்களும் சிங்கார சென்னையின் வளர்ச்சிக்காக, கட்டுமானத்திற்காக தன் உடல் உழைப்பை நல்கிக் கொண்டிருக்கும் பெண்களும் ஆயத்த ஆடை, ஏற்றுமதி நிறுவனங்களிலும், பட்டறைகளிலும், மென்பொருள் நிறுவனங்களிலும், வணிக நிறுவனங்களிலும் நாளெல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு வேலை முடித்து திரும்புகையில் பேருந்தில், புறநகர ரயில்களிலும் கீரையை ஆய்ந்தபடியும் காய்களை நறுக்கியபடியும் பயணிக்கும் பெண்களுக்கும் இது பெண்களின் சென்னை என்பதை உணர்த்துகிறார்கள்.
எழுத்தாளர் சுஜாதா இருக்கும் போது கூட அவரை இவ்வளவு நம்ம கொண்டாடிருப்போமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம்தான். அவர் போனதுக்கு அப்புறம்தான் அவருடைய எழுத்துக்களை சிலாயிச்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அந்த வகையில் படித்ததில் பிடித்தது. விசேஷங்கள்ல அழகான இளம் பெண்களை கண்டால் அடடா அவசரப்பட்டுட்டமேன் நினைக்கிறது போய் சித்தி பையன் பாலாவுக்கு இந்த பொண்ணை கேட்கலாமான்னு தோணுதா? சண்டை போட்ட உறவினர்களின் மேல் காழ்ப்புணர்ச்சி விகிதம் கரைய ஆரம்பிச்சிருக்கா? உறவுகளில் சம வயதினர் அமெரிக்காவில் செட்டிலானால் பொறாமைப்படுவது நின்று நம்ம பையனுக்கு பின்னாடி பிரச்சனை இல்லை, ரெஃபர் பண்ண ஆள் இருக்குன்னு மனசு சமாதானப்படுதா? மனைவியை கவனிக்க தவறிவிட்டதாக உள்மனசு ஒப்பாரியிடுதா? திரைப்படங்களின் முதல் நாள் காட்சி முதல் காட்சி பார்க்க எண்ணம் போயிடுச்சா? வெள்ளை முடி கவலை அப்பிக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா? மியூசிக் சேனல் பார்ப்பது குறைந்து செய்தி சேனல் பார்ப்பது அதிகரிச்சிருக்கா? ஞாயிற்றுக்கிழமை யார் வற்புறுத்தலும் இன்றி காலையில் வாக்கிங் போறீங்களா? இன்னைக்கு அம்மாவாசை ஏகாதசி சஷ்டின்னு ஏதாச்சும் இருக்கான்னு மனசு பார்க்க வைக்குதா? பாலிசியோட டியூ டேட்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு மருந்து கடைக்காரர் ஒரு சிறு உணவக முதலாளியின் நட்பு நிச்சயம் ஏற்பட்டிருக்கா? கவலைய மறக்க காமெடி சேனல் பாக்குறது சிறந்த சாய்ஸ்ன்னு தோணுதா? வண்ணத்திரை சினி கூத்து வாங்கிய கடைகளே சக்தி விகடனும் நாணய விகடனும் வாங்க வைக்குதா? பல்விளக்க சேவிங் செய்ய குளிக்க வழக்கத்தோட நேரம் ஆகுதா? பிள்ளைகளின் ஆசை சோம்பல் மீதான கோபம் வடிஞ்சு இப்ப அனுபவிக்காட்டி எப்ப அனுபவிக்கிறதுன்னு என்ன வருதா? அலுவலகத்துல சனி ஞாயிறு என்று நண்பர்கள் ஏதாவது அவுட்டிங் பிளான் செஞ்சா கொஞ்சம் கூட காரணமே இல்லாம ஜகா வாங்க வைக்கிறதா? சாலை கடக்க பயப்பட தொடங்கி பீ கவர்ஸ் அவாய்ட் பண்ணா என்னன்னு மனைவியிடம் தர்க்கம் பண்ண தொடங்கிட்டீங்களா? பேருந்து வழக்கமாக வரும் நேரத்திற்கு ஒரு நிமிடம் தாமதமாய் போய் ஓடிச்சென்று ஏறுவது நின்று 5 நிமிஷம் முன்னாடியே பஸ் ஸ்டாண்டில் காக்க முடியுதா? என்னால எல்லாம் முடியும், யார் தயவும் தேவையில்லைன்ற எண்ணம் போயே உலக மக்கள் அனைவரின் கூட்டு உழைப்பால் தான் நமக்கு இந்த வாழ்க்கை சாத்தியமாயிற்று என்ற எண்ணம் வருதா? அப்ப நீங்க அங்கிள் ஆண்டி ஆயிட்டீங்கன்றதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். ஐய எல்லாமே இருக்க மாதிரி தோணுதேன்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லுதா? அடச்சி கம்முனு கட பேரம்பேத்தி எடுத்து பாட்டியே ஆயாச்சு, இதுல ஆண்டியா விளங்கிடும் போ.
அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. ஆனந்தம் பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம், வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே போல பிள்ளைகள் தேனில் ஆடும் முல்லைகள், துள்ளி துள்ளி மான்கள் போல ஆடும் உற்சாகம், தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே, சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, தங்கம் மின்னும் அங்கங்கள், காவியத்தில் வார்த்தையில்லை உம்மை பாராட்ட, நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும், கண்ணில் தவழும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே
நல்லது நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நான் பன்முக படைப்பாளர் ஐயா திரு பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த பாடல் பிரியா படத்தில் பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல். இந்த படத்திற்கான கதை எழுதியது திரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அடுத்து தமிழ் சொற்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் நிறைய சொற்கள் வேற்றுமொழி சொற்களாகும். அந்த வகையில் பூவை புஷ்பம் என்கின்றோம், அழகை சுந்தரம் என்கின்றோம், முடியை கேசம் என்கின்றோம், தீயை அக்னி என்கின்றோம், காற்றை வாயு என்கின்றோம், பிணத்தை சவம் என்கின்றோம், கெட்டதை பாவம் என்கின்றோம், முகத்தை வதனம், அறிவை புத்தி, அவையை சபை, ஆசானை குரு, இசையை சங்கீதம், குண்டத்தை யாகம், பெரியதை மகாவாக்கி, மக்களை ஜனங்களாக்கி, நிலத்தை பூலோகமாக்கி, அமிழ்தை அமிர்தமாக்கி, அருள்மிகுவை ஸ்ரீயாக்கி, ஆடையை வஸ்திரமாக்கி, உணர்வற்றதை சடமாக்கி, ஓவியத்தை சித்திரமாக்கி, கலையை சாஸ்திரம் என்கின்றோம், விண்ணை ஆகாயம் என்கின்றோம், குளியலை ஸ்நானம் என்கின்றோம், தொழுதலை பூஜை என்கின்றோம், தண்ணீரை தீர்த்தம் என்கின்றோம், மாணவனை சிஷ்யன் என்கின்றோம், வேண்டுதலை ஜபம் என்கின்றோம், முறைகளை ஆச்சாரம் என்கின்றோம், பத்தாம் நாளை தசமி என்கின்றோம், திருவிழாவை உற்சவம் என்கின்றோம், பருவமடைதலை ருது என்கின்றார்கள், உற்சாகத்தை நித்திரை என்கின்றோம், மன்னிக்கவும் உறக்கத்தை நித்திரை என்கின்றோம், திருமணத்தை விவாகம் என்கின்றோம், பயணத்தை யாத்திரை என்கின்றோம், செருப்பை பாதரட்சை என்கின்றோம், படையலை நைவேத்தியம் என்கின்றோம், பள்ளியை வித்யாலமாக்கி பிள்ளை பேரை பிரசவம் என்கின்றோம், வணக்கத்தை நமஸ்காரமாகி போனது, அன்பளிப்பை தட்சணையாகி போனது, ஒன்பதாம் நாளை நவமி என்கின்றோம், அறிவியலை விஞ்ஞானமாகி என்கின்றோம். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை கேட்டோம். இது பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையற்கலை நிபுணர் ஐயா திரு தாமு அவர்களுடைய நேர்காணல் இடம்பெற உள்ளது. உங்கள் அனைவருடைய வரவேற்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, புத்தர் மனதை பயன்படுத்தினார், நீங்கள் மனதால் பயன்படுத்தப்படுகின்றீர்கள், இதுதான் வேறுபாடு என்கின்றார் ஓஷோ. மனிதர்கள் முன்பாக நல்ல பெயர் வாங்குவதை விட மனசாட்சி முன்பாக நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யுங்கள். ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது வண்ணங்கள். நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல் எண்ணங்கள். உலகில் ஒருவருக்கு கிடைத்த உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான் எனும் ஸ்ரீசாமி அவர்களுடைய வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் கடைசியாக பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள் எழுதிய காலத்தால் அழியாத ஒரு பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?